கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பு வான்புரா வாழ நேர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவராகிய இயேசு இந்நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஏ துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்கு அளிப்பார்.
இடத்தில் பாலம் தெரிவதில்லை, துன்பம் இல்லாத இடத்தில் தேவ பலம் தெரிவதில்லை. எந்த உயர்வுமே கஷ்டப்படாமல் வராது, வந்தால் அது உன்னை கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கும். கண்ணாடியில் உன் முகத்தை பார்த்தால் அழகு தெரியும், வேத வெளிச்சத்தில் உன் அகத்தை பார்த்தால் தவறு புரியும். திருந்த வேண்டிய தேவைகளை உணர்ந்து கொண்டவனுக்கு திருத்துவதற்குரிய வழி தெரியாமல் போவதில்லை. பிறருடைய கவலைகளை குறித்து கொஞ்சம் நீ கவலைப்பட்டால் உன் கவலைகளில் பெரும்பகுதி கரைந்துவிடும். மனித அன்பின் மாயையை கண்டு கசக்கும் போதுதான் இறைவனுடைய அன்பின் இனிமை தெரியும்.
கார்மேகம் சூழ கதி
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீதி குழுவினரின் வான்புறா வாழ்வு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்வது இல்லறம் நல்லறமாக மாற சில ஆலோசனைகள். திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என கூறப்படுகின்றது. ஆனால் இன்று நிலைமை மாறி வருகின்றது. இந்நிலையில் எமது குடும்பங்களை ஆயிரம் காலத்து பயிராக வாழ வைப்பது அவசியமாகும். குடும்ப வாழ்வு வாடிப்போகும் பயிராக அல்லாமல் பலன் கொடுக்கும் பயிராக வளர்வதற்கு திருமறை பல ஆலோசனைகளை கூறுகின்றது. எபேசியர் 5 22 திருவசனத்தில், திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். எபேசியர் 5:25 திருவசனம் கூறுகிறது, திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். மத்தேயு 19:5 திருவசனம். மேலும் இயேசு, இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மத்தேயு 19:6 திருவசனம். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். 1 தீமோத்தேயு 5:8 திருவசனம். தம் உறவினரை சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதளிப்பவர் ஆவர். அவர்கள் விசுவாசமற்றவரை விட தாழ்ந்தோர் ஆவர். பிரசங்கின் புஸ்தகம் 4:9 திருவசனம். தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பது மேல், ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். பிரசங்கி 4:10 திருவசனம். ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கி விடுவார். தனி மனிதராய் இருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும், ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை. பிரசங்கி 4:12 திருவசனம். தனி மனிதரை விழுத்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும். முப்பிரி கயிறு 60 கடினம். எபேசியர் 4:31 திருவசனம். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். எபேசியர் 4:32 திருவசனம். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். மத்தேயு 7:12 திருவசனம். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நீதிமொழிகள் 21:19 திருவசனம். நச்சரிப்பவளும் சிடுசிடுப்பவளுமான மனைவியுடன் வாழ்வதை விட பாலை நிலத்தில் தனியே வாழ்வதே மேல். கொலேசியர் 3:19. திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள். கொலேசியர் 3:21 திருவசனம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், அப்படி செய்தால் அவர்கள் மனந்தளர்ந்து போவார்கள். நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சேரி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து
தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 49 அதிகாரத்திலே 18 வசனத்திலே யாக்கோபு இப்படியாய் சொல்லுகிறார், ஆண்டவரே உமது மீட்புக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி மன்றாடுகிறார். யாக்கோபு தன்னுடைய வயதான நேரத்திலே தான் மரிக்கும் முன்பதாக தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு அவர்களை அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அந்த நேரத்திலே தான் இறைவனுடைய உதவிக்காக யாக்கோபு மன்றாடுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். உங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். உங்களுக்கு பிள்ளையை தந்த கடவுள் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு குழந்தை செல்வங்களை தந்த கடவுள் அந்த குழந்தைகள் வழியாக அந்த பிள்ளைகள் வழியாக உங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். ஆகவே நாம் யாக்கோபிடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்வோம். அதாவது அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது போல, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்திமதி சொல்லுவது போல, நீங்களும் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரிடத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்து அதற்கு பின்பு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். நம்மிலே நாம் விடுகின்ற ஒரு பெரிய பிழை பாருங்கள், பிள்ளைகளை நாம ஆசீர்வதிப்பதில்லை. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். எப்படி நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நம் வழியாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆகவே நாம் தான் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அதைத்தான் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். நாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்காமல் அந்த பிள்ளைகளை பற்றியதான தவறான வார்த்தைகளை சொல்லுவது சரியானதல்ல. பல மக்கள், பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சபிப்பார்கள். பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை திட்டுவார்கள். நீ நல்லா இருக்க மாட்டாய், நீ உயரமாட்டாய், நீ மொக்கா இருக்கிறாய், நீ அப்படி இருக்கிறாய், நீ இப்படி இருக்கிறாய் என்று குறைகளை சொல்லி சொல்லியே அந்த பிள்ளைகளை திட்டுவார்கள். அப்படி அந்த பிள்ளைகளுக்கு குறைகளை சொல்லி சொல்லி நாம் திட்டும் பொழுது அதுதான் அவருடைய அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கப் போகிறதே தவிர அந்த பிள்ளைகள் அதிலிருந்து விடுதலை அடைய முடியாது. ஒருவரை திட்டுவது, ஒருவரை சபிப்பது, ஒருவரை குறை சொல்லுவது, ஒருவரை பரியாசம் பண்ணுவது, இது எல்லாமே பரிசுத்தாவியானுடைய செயலே அல்ல. இது எல்லாம் சாத்தானுடைய செயல். இதெல்லாம் சாத்தானுக்கு சொந்தமான காரியங்கள். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சாத்தானுக்கு சொந்தமான விடயங்களை செய்து கொண்டிருக்க கூடாது. பிள்ளைகளை பற்றி குறை சொல்வது, பிள்ளைகளை திட்டுவது, பிள்ளைகளை சபிப்பது, பிள்ளைகளை பற்றி இல்லாது புல்லாது சொல்லுவது, பிள்ளைகளை பற்றியே தவறான காரியங்கள் நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பது, இவைகளெல்லாம் நாம் நிறுத்தி யாக்கோபை போல ஆண்டவருடைய சமூகத்திலே பிள்ளைகளுக்காக காத்திருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக காத்திருக்கும் பொழுது இறைவன் அந்த பிள்ளைகளை பற்றி நமக்கு சொல்லுவார். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்பதை பற்றி ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அவைகளை சொல்லி அந்த பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கும் பொழுது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தொடக்க நூல் அல்லது ஆதியாகமத்திலே பாருங்கள், யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். 49 அதிகாரத்திலே 1 வசனம், யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால் பிள்ளைகள் எல்லாரையும் அழைக்கிறார், வந்து சுற்றி நில்லுங்கள் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுவதை நாம் வாசிக்கிறோம். தொடக்க நூல் ஆதியாகமம் 49 அதிகாரத்திலே 1 வசனத்திலே யாக்கோபு என்ன சொல்லுகிறார் என்றால் பிள்ளைகளை அழைத்து என்னை சுற்றி நில்லுங்கள் என்று சொல்லி. அன்பு சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து பெற்றோராகிய நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளை நம்மை சுற்றிலுமாக வைத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகமம் கூட அதைத்தான் சொல்லுகிறது. உங்களுடைய பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல உங்களை சுற்றிலும் இருப்பார்கள் என்று சொல்லி. ஆகவே அந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். அந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய அன்பிலே இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய ஆலோசனையில் இருக்கும்படி நான் மன்றாடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் மன்றாடும் பொழுது, ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது அதை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றோர் அனைத்து தங்களோடு வைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பிள்ளைகளை பற்றி குறை சொல்லி பிள்ளைகளை புரிந்து கொள்ளாமல் போகும் பொழுது, பிள்ளைகளை திட்டும் பொழுது, பிள்ளைகளை மற்றவர்களிடத்திலெல்லாம் குறை சொல்லும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பெற்றோரை பற்றி தவறான எண்ண கருத்துக்கள் உண்டாகிறது. அந்த தவறான எண்ண கருத்துக்களை வைத்து பிசாசு அதற்குள்ளே செயல்பட வழிக்கு ஆரம்பிக்கிறான். அவன் செயல்பட்டு பிள்ளைகளை பெற்றோரிடத்திலிருந்து அவன் பிரித்து விடுகிறான். பிரிப்பது சாத்தானுடைய வேலை, சேர்ப்பது கடவுளுடைய வேலை. ஆகவே உங்கள் பிள்ளைகள் உங்களோடு இருக்க வேண்டும் என்றால், உங்களை சுற்றிலும் இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய அன்பிலே இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் பிள்ளைகளை சபிப்பதற்கு பதிலாக, குறை கூறுவதற்கு பதிலாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும். பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய வல்லமையோடு நீங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக மாற்றங்களை உண்டாக்கும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, யாக்கோபு தன் பிள்ளைகளை சுற்றிலுமாக நிறுத்தி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல, இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ, பிள்ளைகள் நிலைகுலைந்து போகாமல் பெற்றோருடைய அன்பிலும் பெற்றோருடைய பாதுகாப்பிலும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, இதோ இவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு இவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து, பிள்ளைகள் எல்லாரும் பெற்றோருடைய நல் வார்த்தைகளை கேட்டு பெற்றோருடைய ஆலோசனைகளிலே வாழ்வதற்கும் நடப்பதற்கும் இதோ உம்முடைய ஆசீர்வாதம் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வந்து தங்குவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் இவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதாக. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்குள் காத்திருந்து அந்த வல்லமையினால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் பிள்ளைகளை வழி நடத்தவும் உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். இரக்கம் வையும்
ஆதியாகமம் அல்லது தொடக்க நூல் 49 அதிகாரத்திலே முதலாவது வசனத்தின் ஆரம்ப பகுதியை வாசித்து பாருங்கள். யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து என்னை சுற்றி நில்லுங்கள் என்று அவர் கூறுகிறார். இதிலிருந்து நாம் இன்றைக்கு சில விடயங்களை அறிந்து கொள்வோம். அதாவது முதல் பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சுற்றி நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதிலிருந்து பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது எல்லா பிள்ளைகளையும் ஒற்றுமையாக வைத்திருக்க வேண்டிய ஒரு கடமை பெற்றோருடையதாகும். பிள்ளைகளை பாகுபாடின்றி வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமையாகும். ஏனென்றால் அவைகள் ஒவ்வொன்றும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறது. எந்த இடத்திலே பெற்றோர் பிள்ளைகளை நல்ல முறையிலே, அதாவது ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சூழலிலே குடும்பத்தை உருவாக்கவில்லையோ, அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் மத்தியிலே ஒருவரொருவருக்குள்ளே போட்டியும் பொறாமையும் சண்டையும் உருவாகிவிடுகிறது. அப்படி வரும் பொழுது அதனாலே கவலைப்படுவது அதிகமாக பெற்றோர்தான். ஆகவே பெற்றோர் பிள்ளைகளை எப்படி ஒன்றாக வைத்திருக்கலாம் என்பதை கற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை ஒற்றுமையாக இருப்பதற்கு உருவாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமையாகும். யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து என்னை சுற்றி நில்லுங்கள் என்று சொன்னவுடனே எல்லா பிள்ளைகளும் சுற்றி நிற்கிறார்கள். அதுபோலதான் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய அன்பிலே பிள்ளைகள் வளர்க்கப்பட ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய காலங்களிலே பிள்ளைகள் தாம் விரும்பியபடியெல்லாம் வாழ ஆரம்பிக்கிறார்கள். இந்த சூழலிலே பிள்ளைகளை சரியான அன்பிலே, சரியான ஒரு முறையிலே அவர்களை ஒற்றுமையாக வளர்ப்பதற்கு பெற்றோர் பாடுபட வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே நான் முதலிலே சொன்னது போல, ஒருபோதும் பிள்ளைகள் மத்தியிலே பாகுபாடை காட்டிவிடாதபடி எல்லா பிள்ளைகளையும், நல்லவர்களையும் அல்லது தவறான வழியில நிற்கிறவர்களையும் அல்லது நல்ல திறமை உள்ளவர்களையும் திறமை அற்றவர்களையும் எல்லா பிள்ளைகளையும் ஒரே சூழலிலே பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை சமமாக செய்து அவர்களை உருவாக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் பெற்றோரோடு மிக அன்பாயிருக்கிறார்கள். அதே நேரத்திலே அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான தவறான சூழல்கள் இருந்து பாதுகாக்கப்படுவதற்கு அவைகள் ஒவ்வொன்றும் உதவியாக இருக்கிறது. ஆகவே விசேஷமாய் இன்றைய இந்த தியானத்திலே யாக்கோபு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து பிள்ளைகள் எல்லாரையும் ஒற்றுமையாய் வைத்து ஆசீர்வதிப்பது போல, அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்திலே இணைந்திருக்கிற பெற்றோர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட பிள்ளைகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இறை ஆசீரிலே வாழ வேண்டும் என்று கடவுளை நோக்கி இன்றைக்கு நீங்கள் மன்றாடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுகிறார்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. அதே நேரத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு பெற்றோரும் பிள்ளைகளை உங்களுடைய அன்பிலே வைத்திருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய அன்பிலே, உங்களுடைய அரவணைப்பிலே பிள்ளைகளை முதலாவது வைத்திருப்பதற்காக நீங்கள் பாடுபட்டு அதற்காக ஜெபித்து அந்த அடிப்படையிலே அதன் வழியாக பிள்ளைகளை இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வழி நடத்துவதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள்ளத்திலே கூட உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற துன்பமான நிகழ்வுகளை பற்றி அல்லது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செல்லுகின்ற பாதையை பற்றி நீங்கள் வேதனையோடும் துன்பத்தோடும் இந்த தியானத்தினை இணைந்திருக்கலாம். ஆண்டோர் தாமே உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சந்திப்பாராக, அவர்களை ஆசீர்வதிப்பாராக, அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களோடு சேர்த்து வைப்பாராக. நீங்கள் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக இருப்பதற்கு ஆண்டோருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, யாக்கோபினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் யாக்கோபை சுற்றிலும் இருந்தது போல இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற பெற்றோர் யார் யாரெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் மன்றாடுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றோரோடு ஒன்றாயிருக்கவும், அவரவர்களுடைய உறவுகளிலே ஒற்றுமையாயிருந்து வளரவும் வாழவும் ஆண்டவருடைய அருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும், அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே.
ஆதியாகமம் அல்லது தொடக்க நூல் 49 அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து என்னை சுற்றிலும் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கூறுகிறார், உங்களுக்கு நிகழ இருப்பதை கூறுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அதாவது அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே என்ன நடக்கப் போகிறதோ அதை அவர்களுக்கு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அறிவுரை கூறுவதையும் நம்மால் வாசிக்க முடிகிறது. இதிலிருந்து ஒரு உன்னதமான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதாவது கடவுள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றியதான, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றியதான விடயங்களை அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். யாக்கோபுக்கு அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தையும் கடவுள் அவர்களுக்கு எடுத்து காட்டினார். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்ததான பல விடயங்களை இறைவன் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறவராக இருக்கிறார். அவர் பெற்றோரை வைத்தே பிள்ளைகளை வழி நடத்துகிறவர். ஒரு பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனை என்ன, ஒரு பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்ன, ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே எது நடக்க வேண்டும் எது நடக்க கூடாது, எல்லாவற்றையுமே கடவுள் பெற்றோர் வழியாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறவராக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து அதற்காக ஜெபம் பண்ணும் பொழுது இறைவன் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய காரியங்களை கருத்துக்களை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இதிலே பாருங்கள், யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து என்ன சொல்லுகிறார், உங்களுக்கு நிகழ இருப்பதை கூறுகிறேன் என்று சொல்லி முதலாவது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகிறது என்பதை பற்றி சொல்லுகிறார். எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பதை பற்றி சொல்லுகிறார். அதுபோலதான் ஒவ்வொரு பெற்றோரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்றால், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ இதை செய்தால் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், இப்படி வாழ்ந்தால் உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்தெந்த நல்ல விடயங்களை செய்தால் உன் எதிர்காலத்தில் நீ எப்படி இருப்பாய் என்கிற விடயத்தை அவர்களுக்கு புரியக்கூடிய விதமாக கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைய நாட்களிலே பிள்ளைகளுடைய உலகம் என்பது வேறு, பெற்றோருடைய உலகம் என்பது வேறு. இன்றைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே எதையுமே யாரும் சொன்னவுடனே நம்ப மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நாம் எத்தனை விடயங்களை சொன்னாலும் அதற்கு பல கேள்விகளை கேட்பார்களே தவிர சொன்ன உடனேயே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெற்றோர்கள் வளர்ந்த விதம் அப்படி அல்ல, எதை சொன்னாலும் அப்படியே கேட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவோம். ஆனால் பிள்ளைகள் அப்படி அல்ல. ஆகவே பிள்ளைகளுக்கு ஒரு விடயத்தை சொல்லும் பொழுது அதில் நிச்சயமாக அவர்கள் பல கேள்விகளை கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய உலகம், அவர்கள் இன்றைக்கு வளர்கின்ற உலகம் எப்படி இருக்கிறது என்றால், எது உண்மையோ அந்த உண்மையைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆகவே அவர்கள் அந்த உண்மை என்கிற விடயத்தை பல விடயங்களில் எதிர்பார்க்கிறார்கள். அதாவது ஒரு விடயத்தை நாம் சொல்லுகிறோம் என்றால் அந்த விடயத்தை பற்றி அவர்கள் ஏற்கனவே புத்தகத்திலே படித்திருப்பதாக இருக்க வேண்டும். அல்லது நாம் ஒரு விடயத்தை சொல்லுகிறோம் என்றால் அந்த விடயத்தை பற்றி டிவியிலே மீடியாக்களிலே அதை கதைக்கிற ஒரு விடயமாக இருக்க வேண்டும். அல்லது நாம் ஒரு விடயத்தை சொல்லுகிறோம் என்றால் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலே, சமூகத்தின் மத்தியிலே அதை பற்றியதான கருத்துக்களை கதைக்கிறதாக இருக்க வேண்டும். அல்லது அவர்கள் படிக்கிற பாடசாலையிலே அதை பற்றி சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அல்லது அவர்கள் சில புத்தகங்களிலே அதை படித்து அறிந்திருக்கிறதாக இருக்க வேண்டும். இல்லாத ஒரு விடயத்தை நாம் சொல்லுவோம் என்றால் உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு ஏன் 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 என்று பல கேள்விகள் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் எப்பொழுது அவர்களுக்கு அது உண்மை என்று தெரிகிறதோ அப்பொழுது நிச்சயமாக அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அந்த அடிப்படையிலே அன்பு சகோதர சகோதரிகளே, பெற்றோராகிய நீங்கள் ஒரு விடயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது, அதாவது கடவுளை பற்றி நீங்கள் சொன்னால், அந்த கடவுளை பற்றி அவர்கள் எங்குமே கேள்விப்படாமல், எங்குமே வாசிக்காமல், எங்குமே பார்க்காமல், எங்குமே அறியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் கடவுளை பற்றி சொன்னால் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த சூழலிலே தான் இன்றைக்கு பல பிள்ளைகள் விசுவாசத்தை விட்டு விலகி போய்க் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஒவ்வொரு பெற்றோரும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து பிள்ளைகளுக்கு புரியக்கூடிய விதமாக எப்படி ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கலாம் என்று ஜெபித்து அந்த அறிவுரையை கடவுளிடத்திலிருந்து பெற்று அதை பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கை மூலம் கடவுள் நம்பிக்கையை காட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே பாருங்கள், இந்த யாக்கோபு என்ன சொல்லுகிறார், தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களுக்கு சில அறிவுரைகளையும் சொல்லுவதை நாம் அதிலே வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பெற்றோர் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியது மிக முக்கிய கடமையாகும். அதே நேரத்தில் அந்த அறிவுரையை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக, அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக, அவர்களுடைய சூழலுக்கு ஏற்ற விதமாக அந்த அறிவுரைகளை கூறுவது மிக முக்கிய கடமையாகும். ஆகவே இன்றைய தியானத்திலே விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையிலே யாக்கோபிடத்திலிருந்து ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர்களை ஒன்றாக அழைத்து அவர்களுக்கு நிகழ இருப்பதை சொல்லுவது போல நாமும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றியதான விடயங்களை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான முறையிலே அவர்களுக்கு புரியக்கூடிய விதமாக கற்றுக் கொடுக்கும் பொழுது அதன் வழியாக பிள்ளைகள் நல்ல வழியிலே வாழுகிறார்கள், நல்லவற்றை கற்றுக்கொள்ளுகிறார்கள், கடவுள் நம்பிக்கையிலே வளர முடிகிறது. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்றும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பிள்ளைகளுக்கு எடுத்து சொன்னது போல இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை பற்றியும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற பெற்றோருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றியும் நீர் அறிந்திருக்கிறீர். அதை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற கடவுள். ஆகவே இன்றைக்கும் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய எதிர்காலமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதே நேரத்தில் இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சரியான முறையில் நெறிப்படுத்தி அவர்களை கற்றுக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுப்பதற்கு வேண்டிய அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் நீரே இவர்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
துதி பலியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே, துதி பலியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே, மகிழ்ந்த புகழ்ந்த போற்றியே துதி பலியை செலுத்துகிறேன், துதி பலியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே, மகிழ்ந்த புகழ்ந்த போற்றியே துதி பலியை செலுத்துகிறேன், துயர ஞாபகம் கீதவரே இன்பம் தந்து மகிழ்ந்தவரே, துயர ஞாபகம்
கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-2734. அன்பு நேயர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புரா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புரா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி facebook.com
நமது வாழ்வில் என்ற ஒரு நிகழ்ச்சியை கேட்கலாம்.
மகிழ்ச்சி அல்லது மன அமைதி இன்று எல்லோரிடமும் குறைந்து வருகிறது. எல்லா நேரங்களிலும் மகிழ்ச்சியோடு இருப்பவர்கள் இந்த உலகில் இருக்கிறார்களா? இது ஒரு பெரிய கேள்விதான். அப்படி மகிழ்ச்சியோடு மட்டுமே இருக்க முடியுமா? இருந்தால் என்ன ஆகும்? வாழ்க்கையில் சலிப்பு ஏற்படாதா? ஆம், மகிழ்ச்சி மட்டுமே வாழ்க்கை என்றால் சலித்துவிடும். அதே வேளையில் உழைப்பிற்கும் மதிப்பில்லாமல் போய்விடும். அதுபோலவே வாழ்வெல்லாம் துன்பம் என்றாலும் வாழ்க்கை கசந்து போகும். அன்றாடம் உழைக்கும் பலதரப்பட்ட மக்கள் தங்கள் நிலையை எண்ணி சலித்துக் கொள்கிறார்கள். இதோ இவர்களையே நேரில் சந்திக்கலாமே. அருக்காணி ஒரு கிராமத்து பெண். கூலி வேலை பார்க்கும் இவர் தன்னை பற்றி கூறுகிறார்.
எனக்கு மட்டும் இந்த ஆண்டவர் ஏன் தான் இப்படி ஒரு மோசமான வாழ்க்கையை கொடுத்தாரோ தெரியல. காலங்காத்தால இருந்து காட்டிலையும் வீட்லயும் உழைச்சாலும் புருஷங்கிட்டையும் நல்ல பேர் இல்ல, பிள்ளைங்கிட்டையும் நல்ல பேர் இல்ல. நான் எந்த சுகத்தையும் காணல. காலங்காத்தால எந்திரிச்சு வீடு வாசல கூட்டி பத்து பாத்திரம் கழுவி சோறு பொங்கி இவங்களுக்கும் போட்டுட்டு கூலி வேலைக்கு ஓடுறேன். ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் ஒரே உழப்பு தானாலும் ஒரே வேலைக்கு ஆம்பளைங்களுக்கு ஒரு படி கூலி ஜாஸ்தி, பொம்பளைங்களுக்கு கூலி கொஞ்சம் கம்மியா கொடுக்கறாங்க. அதை வச்சுதானே புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் சோறு பட வேண்டியிருக்கு. என் புருஷன் வாங்குற கூலியில பாதிய குடிச்சு புட்டு ரோட்ல எங்காச்சும் விழுந்து கிடக்கும். மீதி பணம் வந்தாலும் வரும், இல்லாட்டியும் இல்ல. இந்த நிலைமையில என் பிள்ளைங்களை எப்படிதான் கரை சேர்க்க போறனோ தெரியல. பாவி மக, எங்க அப்பா என்ன படிக்க வச்சிருந்தா எனக்கு இந்த கதி இருக்குமா? உன் பொண்ணு நல்லா படிக்கிறா, படிக்கவே மாடசாமின்னு எங்க வாதியார் அப்பவே எங்க அப்பாட சொன்னாரு. பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு என்ன பண்ண போது? கண்ணால பண்ணி வைக்க போறேன்னு நிப்பாட்டி போட்டாரு. ஆனா இப்போ இந்த மனுஷன் குடிச்சுப்பட்டு வந்து அடிக்கிறாரு. படிச்சிருந்தா இப்படி வெயிலையும் மழையிலையும் வறுமையிலயும் கஷ்டப்படுவனா? எங்கேயாச்சும் ஃபேன் காத்துக்கு கீழே நல்ல நல்ல உத்தியோகம் பாத்துக்கிட்டு உத்தியோகம் பண்றவனா பார்த்து கல்யாணம் கட்டிட்டு இருக்கலாம். இல்ல, எங்க அப்பா அத்தா வசதியா இருந்திருந்தாலும் வசதியான வீட்டுல வீட்டோட இருந்திருக்கலாம். ஏதோ ஆண்டவரை நம்பி அவர் மேல பாரத்தை போட்டுட்டு பழப்ப நடத்திட்டு இருக்க. நான் போற கோயில்ல இருக்கிற போதகர் அடிக்கடி சொல்லுவாரு, என்ன கஷ்டமா இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லுமா, தன்னை நோக்கி கூப்பிடுற யாருக்கிட்டையும் கடவுள் கிருபையா இருப்பாருன்னு. கடவுள் தான் என்னோட ஒரே நம்பிக்கை.
கால் வயிற்றிற்கும் அரை வயிற்றிற்கும் வெயிலிலும் மழையிலும் உழைக்கும் அந்த பெண்ணின் குமுறல் நியாயமானதுதானே? பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்காவிட்டால் வாழ்க்கை சிரமம்தான். ஆனால் இவர்களும் கடவுளின் அன்பை பெற்றவர்களே. சரி, படித்து வேலைக்கு போகின்றவர்களும் வீட்டோடு இருக்கின்ற பெண்களும் எப்படி இருக்கிறார்கள்? அதோ அந்த பெண்மணியை கேட்போமே.
நல்லா படிச்சவனா, வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாளாகுமோ, அதனால கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பிள்ளைகளும் ஆயிடுச்சு. குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே வாழ்க்கை ஓடுது. பக்கத்து வீட்டக்கா, அவ புருஷன், ரெண்டு பேரும் வேலை பாக்குறாங்க. எவ்வளவு சந்தோஷமா நாளுக்கு ஒரு புடவை கட்டிக்கிட்டு நேரத்துக்கு போய் நேரத்துக்கு வராங்க. பார்க்கவே பொறாமையா இருக்கு. ஆனா என்ன நிலைமை, தினமும் 4 மணிக்கு எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுல இருந்து வீடை கூட்டி பாத்திரம் கழுவி சாப்பாடு டிஃபன் செய்து வச்சு எங்க வீட்டுக்காரரையும் பிள்ளைகளையும் எழுப்பி ரெடி பண்ணி சாப்பாடு கொடுத்து அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அதுக்கப்புறம் துணி துவைக்கணும். காலையில சாப்பிட முடியறதே இல்ல. குளிச்சிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு திரும்ப துணிகளை அயன் பண்ணணும். இதுக்கடையில பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போய் சோறு ஊட்டி விட்டுட்டு சாயந்தரமா கூட்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் பாடம் சொல்லி தரணும். அப்புறம் என்ன, ராத்திரி சாப்பாடு. இப்படி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு படுக்கிறதுக்குள்ள அப்பாப்பா மணி 11 ஆயிடுது. ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சா எவ்வளவு சந்தோஷமா வாழலாம்.
உழைத்தும் ஊதியம் குறைவு என்று ஒரு பெண் வருந்துகிறார். படிக்க வைக்காத பெற்றோர் மீது சலித்துக் கொள்ளுகிறார். வாழ்க்கை கசக்கிறது. வாழ்வின் விடியலை எதிர்பார்க்கும் அவரின் ஏக்க பெருமூச்சுக்கு திருமறை என்ன பதில் சொல்லுகிறது?
என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார்.
படித்தும் வேலைக்கு போக முடியவில்லை, உழைப்புக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் என்றுதான் பெயர். இவ்வளவு வேலைகளை செய்தும் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டால் வீட்டில் சும்மாதான் இருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். சும்மாவா இருக்கிறார்கள் இவர்கள்? இவர்கள் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக கணக்கு பார்த்து சம்பளம் போட்டாலே வெளியில் சென்று வேலை செய்யும் அளவுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது வரும். வேலைக்கு போகவில்லையே என்று வேதனைப்படுகின்ற இவர்களுக்கு வேலைக்கு போகின்றவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு என்பது புரியுமா? கணவர் தனியார் நிறுவனத்திலும் தான் அரச அலுவலகத்திலும் பணிபுரிகிற சாந்தி என்ன கூறுகிறார் கேளுங்கள்.
ரெண்டு பேரும் வேலை செய்யறேன்னு பேருங்க, நிம்மதியே இல்ல. என்ன வாழ்க்கை இதெல்லாம்? 5 மணிக்கு எழுந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு டிஃபன் செஞ்சு சாப்பாடு செஞ்சு பிள்ளைகளை ரெடி பண்ணி கணவரை ரெடி பண்ணி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி அவரையும் அனுப்பி வச்சு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பஸ்ஸா புடிச்சு இந்த கூட்டத்துல ஆபீஸ் போய் சேர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை. ஆபீஸ் 5 மணிக்கு முடிஞ்சாலும் வேலை முடிய 6:30 ஆயிடும். திரும்பவும் பஸ் பிடிச்சி வீடு வந்து சேர 7:30 ஆகுது. பிள்ளைங்க படிச்சாங்களா இல்லையான்னு கூட பாக்க முடியறதில்ல. வந்து ராத்திரிக்கு சாப்பாட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டு அப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு ரெடி பண்ணணும். அப்பப்பா பாப்பா, என்ன வாழ்க்கை இது? கொஞ்சம் வசதியா இருந்தா வீட்லயே உட்காந்து வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க ஜாலியா வீட்லயே இருக்காங்க. கடவுள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்த இந்த சந்தோஷத்தை எனக்கு ஏன் கொடுக்கலன்னு தெரியலையே.
நிம்மதி என்பது யாருக்குத்தான் உள்ளது? அவரவர் நிலையில் அவரவருக்கு குறைபாடுகள் தான். இருக்கின்ற நிலையிலிருந்து மாற்றம் தேவை என்று அனைவரும் விரும்புகிறார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அதில் பாடுகளும் வேதனைகளும் உண்டு. பாடுகள் இல்லாத மனித வாழ்க்கை கிடையாது. அதற்காக துன்பத்தில் இருப்பவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்பது சரியாகாது. மாறாக இருக்கின்ற நிலையிலேயே மகிழ்ச்சி கொள்வதே சிறப்பானது. குறைபட்டு கொண்டு சலித்துக் கொள்வதை விட ஆண்டவரே என் துன்ப நிலையை மாற்றி எனக்கு மன மகிழ்வை தாரும் என்று மன்றாடி திருப்தி கொள்ள வேண்டும். துன்பப்பட்டு சலித்துக் கொள்பவர்கள் நம்மை விட அதிக துன்பப்படுகிறவர்களை பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும். இல்லாவிட்டால் சலிப்பே வாழ்க்கையாக போய்விடும். குறைவுகளையும் பிரச்சனைகளையும் தந்த ஆண்டவர் அவற்றோடு போராடி வாழ தேவையான பலத்தையும் நமக்கு தருகிறார் என்பதே உண்மை. நம் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டிருப்பவர் நமது ஆண்டவர். நமது எண்ணற்ற பாவங்களுக்காக தமது ஒரே குமாரனை சிலுவைக்கு கொடுத்த கர்த்தரின் மக்கள் நாம். நமது வாழ்க்கை கடவுளின் திட்டம். நமது பிரச்சனைகளை சர்வத்திற்கும் வல்லவரே சுமக்கிறார் என்று நம்புவோம். நமது சுமைகளும் பிரச்சனைகளும் லேசாக போய்விடும். தாவீதின் நம்பிக்கை வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சியை முடிவு செய்வோம். சங்கீதம் 18:30. தம்மிடத்தில் அடைக்கலம் போகும் அனைவருக்கும் அவரே கேடகம். நேயர்களே, கடன், வியாதி, வேலையின்மை, வறுமை போன்ற பிரச்சனைகளாலே மனம் கசந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்.
இரக்கத்தின் ஆண்டவரே எம்மீது இரக்கம் வையும்.
இரக்கத்தின் ஆண்டவரே எம்மீது இரக்கம் வையும்.
இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும்.
சரி நேர்களே, இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்புரா வாழ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
இரக்கத்தின் ஆண்டவரே, எம் மீது இரக்கம் வையும்.